நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்துமா நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம், குணமாக்கலாம் என்று விளக்குகிறார் இந்தியாவில் சித்தா வைத்திய முறையில் மிகவும் பிரபலமான மருத்துவர் கு சிவராமன் அவர்கள். 2018 அவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருந்த போது இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியை முன்வைக்கிறார் ரைசல். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
ஆஸ்துமா பற்றி விளக்கங்களேன்.
உலகம் முழுக்க தொழில்மயமாக்கலும் நகரமயமாக்கலும் அதிகமாக பெருகிய நோய்களில் மிக முக்கியமானது வந்து ஆஸ்துமா நோய். இந்த ஆஸ்துமா நோய்ங்கிறது ஒரு அலர்ஜி காரணமாக, அதாவது ஒவ்வாமை என்று சொல்வோம் தமிழில், உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளாத புரதங்களை, ஒத்துக்கொள்ளாத சில உணவுகளை உண்ணும்போதோ இல்லைன்னா வந்து காற்றில் கலந்திருக்கிற மாசுக்கள் நாம் சுவாசிக்கும் போது உள்ளே போய் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஒவ்வாமையின் விளைவாக இந்த ஆஸ்துமா ஏற்படலாம். அதில் வந்து சாதாரண தும்மல், மூக்கடைப்பு என ஆரம்பித்து மூச்சு குழல் இறுக்கம் ஏற்பட்டு அதனால் சாதாரணமாக சுவாசிக்கும் பொழுது ஒரு சின்ன திணறல் ஏற்படும். இது வந்து சிலருக்கு தற்காலிகமாக இது மாதிரி ஒவ்வாமை வர்ற சமயத்தில், அதாவது மகரந்தங்களை முகரும்போது இல்லைன்னா வந்து வீட்டில் தாளிக்கும் போது அந்த வாடையை முகரும்போது இல்லைன்னா சாலையோரங்களில் தூசியை வந்து முகரும்போது அப்போது ஏற்படலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்படி எந்த விதமான அலர்ஜி தூண்டுதலும் இல்லாமல் மழை காலங்களில் ஈரப்பதமுள்ள காற்று இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து திடீரென மூச்சுக்குழல் இறுக்கம் ஏற்படும். அப்படி இறுக்கம் ஏற்பட்டு சுவாசத்துக்கு ரொம்ப ஒரு திணறல் ஏற்படக்கூடிய தன்மை வரும். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நோய் தான். அதாவது அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ இல்லை தாய் வழியில் தந்தை வழியில் வந்து உறவினருக்கு இருந்தாலோ நமக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். முன்னாடி இது வெகு காலம் முன்பே இதை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இதுக்கு பேரே வந்து மந்தார காசம் என சொல்லுவாங்க. இந்த மந்தார காசங்கிறப்ப அதை விளக்கி சொன்ன விதமே வந்து தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். குழல் போல் யாழ் போல் மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குளிர்ந்த காற்று வீசும் பொழுது மப்பும் மந்தாரமுமாக மேகமூட்டங்களாக இருக்கிற சமயத்தில் திடீரென மூச்சு திணறலோடு அந்த மூச்சினுடைய ஒலி வந்து குழலினுடைய ஒலி மாதிரி, யாழினுடைய ஒலி மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கு எப்படி நவீன அறிவியல் வந்து இந்த மூச்சு திணறலை வந்து ஒரு பிராங்கியல் ப்ரீத்திங் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு ஒலியோடு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை அன்றே மிக அருமையாக விளக்கியிருப்பாங்க. இந்த நோய் பொறுத்த வரைக்கும் வெறும் மருந்துகள் நிச்சயம் பத்தாது. மருந்துகள் மட்டும் கொடுத்தா உடனடியாக மூச்சு திணறல சரி பண்ணிடலாம். ஆனால் மீண்டும் வராமல் தடுக்கணும், நமக்கு எப்பொழுதும் இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நல்ல உணவு கட்டுப்பாடு, சரியான மருத்துவம், கூடவே சரியான மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவில் வந்து எதெல்லாம் வந்து சளியை உருவாக்குமோ, எது தும்மல் மூக்கடைப்பை உருவாக்கும்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இனிப்பும் பால் பொருட்களும் தான். வெள்ளை சர்க்கரை, இனிப்பு அதிகம் உள்ள இனிப்பு பண்டங்கள் இவற்றை முழுசாக தவிர்த்தரணும். பால் பொருட்களில் தயிர், வெண்ணெய், நெய் இது மாதிரியான உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளணும். கோடை காலங்களில் இல்லை வந்து பிற புரத உணவுகள் அதிகம் எடுக்காதவங்க, கால்சியம் உணவுகள் எடுக்காதவங்க மோர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு மோர் சாப்பிட்டா கூட சளியும் வீசியும் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் இந்த சிகிச்சை முடிகிற காலம் வரைக்கும் அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பால் இனிப்பு தவிர நீர் காய்கறிகளும் சில காலம் தவிர்க்கணும். நீர் காய்கறிகள் அப்படின்னா சொரக்காய், பூஷணிக்காய், வெள்ளரிக்காய், அது மாதிரி வெட்டும்போது நீர் வரக்கூடிய காய்கறிகளை வந்து சமையலில் தவிர்த்துறது நல்லது. மீன் உணவுகள், புலாலில் மீன் உணவுகள் நிறைய பேருக்கு இந்த ஒவ்வாமையை கொடுத்து வீசிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மீன், நண்டு, இறால், கருவாடு இந்த மாதிரி மீன் உணவுகளை தவிர்த்து கொள்ளலாம். கோழியோ மற்ற பிற புலாலோ சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இந்த உணவுகளோடு சேர்ந்து அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள். எந்த காய்கறி கீரை சாப்பாடு எது எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து மிளகுத்தூளை தூவி காரம் என்கிற சுவை தேவைப்படும்போது மிளகா வற்றலுக்கோ மிளகாயோ சாப்பிடாமல் மிளகு சேர்த்து கொண்டோம்னா அது இறைப்பு நோய்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக மிளகு வந்து மூச்சு திணறலை வந்து குறைக்கிறத, மூச்சு குழல் இறுக்கத்திலிருந்து விடுபட்டு குழலை விரிவடைய செய்வதையெல்லாம் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக மிக துல்லியமாக ஆய்ந்து சொல்லியிருக்காங்க. அதனால் மிளகு மிக மிக முக்கியமாக ஆஸ்துமாக்காரர்கள் சேர்க்க வேண்டிய ஒரு உணவு. இது இல்லாமல் மூச்சு பயிற்சியில் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய மூச்சை ஆளக்கூடிய பயிற்சியில் கபால பாதி பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது, அதை சரியாக பயிற்சி செய்துட்டு வரணும். அதோடு ஆசன பயிற்சிகளும் உடல் பயிற்சியில் எந்த அளவுக்கு நம்ம நல்லா செய்கிறோமோ அதோடு சேர்த்து ஆசன பயிற்சியும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆஸ்துமாவை நல்லா விரட்டிட முடியும். மருத்துவத்தை பொறுத்தவரையில் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இறைப்பு நோயை முழுமையாக கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திப்பிலின்னு சொல்லுவோம், மிளகு திப்பிலி இரண்டுமே வந்து இந்த பைப்பர் அப்படி பைப்பரைசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இந்த திப்பிலி மிக மிக முக்கியமான ஒரு மனமூட்டி. இந்த திப்பிலியில் நிறைய மருந்துகள் சித்த மருந்தில் செய்வாங்க, மிக குறிப்பாக திப்பிலி ரசாயனம் அப்படின்னு இந்த திப்பிலியோட அக்ரஹாரம் அதிமதுரம் தாளிசம் இது மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்ந்து ஒரு லேகியமாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் மிளகு கல்பம் அப்படிங்கிறது வந்து மிளகை பல்வேறு சாறுகளை ஊற்றி பாவனம் பண்ணி அதை பொடி செய்து வைப்பாங்க. அதாவது மிளகு மேலே மூலிகை சாறுகளை அடதொடை சாறு தூதுவளை சாறு இண்டு சாறு இது மாதிரி மூலிகை சாறுகளை எடுத்து அதை அந்த மிளகு மேலே ஊற்றி வெயிலில் காய வைத்து இந்த இலை சாறுகளினுடைய மூலிகை சாறுகளினுடைய சத்து அந்த மிளகை உட்கிரகித்து வைத்து கொள்கிற மாதிரி வெயிலில் வைத்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பொடி செய்து அதை வந்து இந்த மிளகு கல்பத்தை 3 செட்டிகை 4 செட்டிகை தேனில் அவரவர் உடல் எடைக்கு ஏற்ற போல் தேனில் குழைத்து கொடுப்பாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஆஸ்துமாக்கான ஒரு மருந்து. இது இல்லாமல் ஆடாதுடையில் செய்யக்கூடிய ஆடாதுடை மணப்பாகு வாசாதி லேகியம் என்கிற மருந்துகள்லாம் ஆஸ்துமாவை நன்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சித்த மருந்துகள்னு சொல்லலாம். மிக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆஸ்துமா நோய் மன அழுத்தம் நிறைய இருந்தாலோ ஒரு அழுகை ஒரு வேதனை இல்லை அதீத சிரிப்பு அது மாதிரி உளவியல் ரீதியான சில விகாரங்கள்லையும் அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் நல்ல ஒரு தவ பயிற்சி நல்ல வந்து மனதை ஒருமிக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் பயிற்சியும் சேர்த்து இந்த சிகிச்சையில் ஒரு பங்கமாக வைத்து கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆஸ்துமாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியும். சிறு வயதில் இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே 12 வயதுகளுக்கு மேலே வந்து போய்விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி தானாக போய்டும்னு நினச்சி பேசாமல் விட்டுறாமல் ஆரம்பத்திலேருந்தே உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி நான் சொன்ன மருத்துவத்தில் ஏதாவது ஒரு மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமாவை கண்டிப்பாக வெல்ல முடியும்.
மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றிங்க.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.